அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு கீழ்ப்படிய வேண்டும் என்றும், இறைவனுடன் என்றென்றும் உண்மையான சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் இறைவன் விரும்புகிறான். இந்த நீதியின் வழி நிகழ்ச்சிக்கு நீங்கள் மீண்டும் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த பாடத்திட்டத்தில் தௌரத்தின் நான்காம் புத்தகமாகிய எண்ணாகமத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் கானானின் எல்லைக்கருகாமையில் எப்படி வந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவர்களுடைய சந்ததியினருக்கு இறைவன் கொடுப்பதாக வாக்களித்த கானான் பகுதியை இறைவன் கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருந்தாலும், இஸ்ரவேலர்களில் அநேகர் கானானியரின் ராட்சச தோட்டத்தை கண்டு பயந்து இறைவனின் வாக்குறுதியின் மேல் ஈமான் கொள்ளாமல் போனார்கள். இதனால் இஸ்ரவேலர்களின் அவிஸ்வாசத்தின் நிமித்தம் இறைவன் அவர்களை எவ்விதமாக நியாயம் தீர்த்தான் என்றும் பார்த்தோம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14:30-32 முடிய நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலை இறைவன் அதிகமாக ஆசீர்வதிக்க விரும்பினான். ஆனாலும் இஸ்ரவேலர்களின் அவநம்பிக்கை காரணமாக இறைவனால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. இறைவனின் வாக்கின் மேல் இஸ்ரவேலர்கள் ஈமான் கொள்ளாததை இறைவன் கண்டித்தது மட்டுமல்லாமல், இஸ்ரவேலர்களை 40 வருடங்கள் பாலைவனத்தில் அலைந்து திரிய வைத்தான். இஸ்ரவேலர்களில் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் மரணிக்கும் வரைக்கும் அவர்களை இறைவன் அலைந்து திரிய வைத்தான். இஸ்ரவேலர்கள் தங்கள் அவநம்பிக்கையின் காரணமாக 40 வருடங்கள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்து அதன் இறுதி காலகட்டத்தில் நுழையும் போது நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20:1-5 நாம் வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் 1 மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சன்னதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். இஸ்ரவேலர் சொன்னதை நீங்கள் கேட்டீர்களா? எகிப்து தேசத்திலும் வனாந்திரத்திலும் இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருக்க வேண்டாமா? இறைவன் மேல் இன்னும் கூடுதலாக ஈமான் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. தங்கள் பிதாக்களைப் போலவே இவர்களும் இறைவனுக்கு முன்பாக தவறு இழைத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் வனாந்திரத்தில் சோர்ந்து போய் முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். தங்கள் அவநம்பிக்கையின் காரணமாகத்தான் தாங்கள் இன்னும் கானானுக்குள் நுழைய முடியவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதும் அவர்கள் தாகமா இருந்தார்கள் என்பதும் உண்மைதான். அவர்கள் இறைவனிடம் கேட்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் இறைவனிடம் கேட்கவில்லை. இஸ்ரவேலர்கள் சொல்வதை கேட்பீர்களா? எகிப்திலும் வனாந்தரத்திலும் இறைவன் அவர்களுக்கும் அவர்களுடைய பிதாக்களுக்கும் செய்த எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுடைய இருதயங்கள் நம்பிக்கையையும் நன்றி உணர்வும் காணப்பட்டதா? இல்லை, அவர்கள் தங்கள் பிதாக்கள் செய்ததைப் போலவே செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முணுமுணுத்துக் கொண்டும் வனாந்தரத்தில் சோர்ந்தும் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமானற்ற நிலைமையால்தான் இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்துக்குள் நுழையவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஏன் இறைவனிடம் துவா செய்யவில்லை? வறண்டு போன வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளாக அவர்களை பராமரித்த இறைவனால் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்க முடியாமல் போய்விட்டதா? நிச்சயமாக இறைவனால் முடியும். இறைவன் பனி இஸ்ராயலரின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய விரும்பினான். ஆனாலும் இஸ்ரவேலர் தங்கள் இறைவன் மேல் பூரணமான ஈமான் வைக்கவில்லை. என்ன நடந்தது என்பதை இறைவாக்கின் மூலம் தொடரலாம். எண்ணாகமம் 20:6-12 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்த மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இஸ்ரவேலர்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கும்படிக்கு இறைவன் மூசா நபியிடம் என்ன சொன்னார்? மூசாவே, நீர் அந்த பாறையிடம் பேசுங்கள் என்றார். மூசா நபி அவர்கள் அதற்கு கீழ்ப்படிந்தாரா? இல்லை. தனக்கு கோபம் ஏற்பட்டபடினால் அந்த பாறையை மூசா நபி அவர்கள் 2 முறை அடித்தார். இது இறைவன் அந்த பாறையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றுவதை தடுக்க முடியவில்லை. ஆனால் மூசா நபி செய்த காரியங்கள் இறைவனை அவமதித்தது. அதனால்தான் இறைவன் மூசா நபியை தண்டித்தான். இஸ்ரவேலரின் முன்பாக நீர் என்னை அவமதித்ததால் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கும் நீர் கொண்டு போக மாட்டீர் என்று இறைவன் கூறினான். ஒருவேளை நம்முடைய பார்வையில் மூசா நபிக்கு இறைவனால் விதிக்கப்பட்ட தண்டனை கொடுமையானதாக தோன்றலாம். இறைவனை சந்தோஷப்படுத்துவதென்பது அவருடைய வாக்கின் மேல் ஈமான் வைத்து அவனுக்கு கீழ்ப்படிவதாகும். இறைவனால் தன் வாக்குக்கு எதிர்மறையான எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மூசா நபியிடமிருந்து வந்திருந்தாலும் கூட இறைவன் தயவை காட்டவில்லை. மூசா நபி ஒரு சிறந்த இறை வாக்கினனாக இருந்தாலும் அவரும் நம்மை போல ஒரு இன்சான் மட்டுமே. ஆகவே அவரும் ஆதம் நபியின் உம்மத்துகளைப் போலவே அவரும் ஒரு பாவியான இன்சானாகத்தான் காணப்பட்டார். இறைவனின் இறை வாக்கினனான மூசா நபி கூட அவருடைய நற்கிரியைகளால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஆதமின் சந்ததியைப் போலவே அவருக்கும் குறைபாடுகள் இருந்தன. நீதியான அனைத்தையும் அவர் நிறைவேற்றவில்லை. மூசா நபி அவர்களும் மற்றவர்களைப் போலவே இறைவனால் நிறுவப்பட்ட இரத்தம் சிந்துதல் ஆகிய குர்பான் மூலமாகத்தான் வரவேண்டியிருந்தது. மூசா நபியைப் போலவே மற்றவர்களும் இறைவனுக்கு எதிராய் பாவம் செய்து இறைவனின் தேஜஸை குறைக்க நினைக்கிறார்கள் என்பதால் இறைவனுக்கு முன்பாக எல்லாரும் குற்றவாளிகளாகவே காணப்பட்டார்கள். இன்சான்கள் அனைவரும் பாவம் செய்திருக்கிறபடியால் ஒருவனும் இறைவனுக்கு முன்பாக நீதிமான் அல்ல. இறைவனின் வழியிலிருந்து விலகி செல்லாதவர்கள் எவரும் இல்லை. பாவிகளை காப்பாற்றும்படியாக ஜன்னத்திலிருந்து வந்த மீட்பரை தவிர இந்த சம்பவத்தை தொடர்ந்து 20 சூராவில் மூசா நபியின் சகோதரன் ஹாரூன் நபி அவர்கள் ஹோர் என்ற மலையில் மரணித்ததை வைத்து பனி இஸ்ராயலர் 30 துக்கம் அனுஷ்டித்தார்கள். தொடர்ந்து நடந்ததை இறைவாக்கு இவ்விதமாக கூறுகிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21:4-8 உடைய நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்கலாம். இறைவன் ஏன் இஸ்ராயல் மக்கள் நடுவில் விஷ பாம்புகளை அனுப்பினான்? இவர்கள் இறைவனுக்கும் மூசா நபிக்கும் எதிராக பேசினதை நாம் கேட்டோம். அதன் காரணமாகத்தான் இறைவன் இஸ்ராயலர்கள் நடுவில் பாம்புகளை அனுப்பினார். இறைவன் அவர்களுக்கு அனுப்பின மன்னுசல்வா என்னும் உணவை துச்சமாக நினைத்தார்கள். அதன் தண்டனையாகத்தான் விஷ பாம்புகள் அனுப்பப்பட்டன. இதனால் அநேகர் மரணித்தார்கள். பாம்பின் விஷத்தன்மையிலிருந்து பனி இஸ்ரவேலர்கள் அந்த வாதையிலிருந்து தங்களை காத்து கொள்ள முடியுமா? விஷத்தை நீக்க முடியுமா? முடியாது. அப்படியானால் இப்பொழுது இஸ்ரவேலர்கள் இறைவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அவர்களால் அதைத்தான் செய்ய முடிந்தது. இஸ்ரவேலர் மூசா நபியிடம் போய், நாங்கள் இறைவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம், உமக்கு எதிராகவும் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும், நீர் எங்களுக்காக இறைவனிடம் துவா செய்யுங்கள் என்று மூசா நபியிடம் கேட்டுக்கொண்டார்கள். இறைவன் பாம்புகளை அவர்களிடமிருந்து நீக்கிவிட்டானா? இல்லை, இறைவன் அதை விட சிறந்த காரியம் ஒன்றை செய்தான். இறைவன் மூசா நபியிடம் வெண்கலத்தினால் ஒரு பாம்பின் உருவத்தை செய்து அதை கம்புகளினால் உயர்த்தும்படி இறைவன் கூறினான். இது இறைவனின் தீர்மானமாக மாஷா அல்லாஹ் இருந்ததால் இந்த வெண்கல பாம்பை நோக்கி பார்த்த அனைவரும் பாம்பின் விஷம் நீங்கி பிழைத்து கொண்டார்கள். வனாந்திரத்தில் ஒருவனை விஷப்பாம்பு கடித்துவிட்டால் வெண்கல பாம்பை பார்த்தவுடன் அவர் விஷம் நீக்கப்பட்டு குணமடைந்து வருவார். பாருங்கள், இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட விடுதலின் வழி இதுதான். இறைவனின் வாக்குறுதியின்படி மூசா நபி அவர்களால் உயர்த்தி வைக்கப்பட்ட பாம்பின் உருவத்தை பார்த்த அனைவரும் குணமடைந்தார்கள். அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்க மருத்துவர்கள் கடுமையான வேதனை அடைந்து மரித்தார்கள். இறைவனின் வாக்கின் மேல் ஈமான் கொண்ட அனைவரும் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து மரணத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். காரணம், இது இறைவனின் வாக்குறுதியாயிருந்தது. உண்மையாகவே இது ஒரு சிறந்த சம்பவம். இது நமக்கு அறிவுரையாகும்படியாக எழுதப்பட்டது. நாம் அனைவரும் இஸ்ராயலரை போன்றவர்களே என்பதை இறைவன் நமக்கு காண்பிக்க விரும்புகிறான். நாம் பாவிகளா இருக்கிறபடியால் தான் பலமுறை நாம் இறைவனுக்கும் இன்சானுக்கும் எதிராக முறுமுறுக்கிறோம். நம்முடைய எண்ணங்களாலும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் இறைவனை புண்படுத்துகிறோம். ஷைத்தான் பனி இஸ்ரவேலரை கடித்த விஷப்பாம்புக்கு ஒப்பானவன். பாவம் என்பது பனி இஸ்ரவேலரை கொன்ற விஷத்துக்கு ஒப்பானது. ஆதமின் பிள்ளைகள் அனைவரும் இப்லீஸால் கடிக்கப்பட்டவர்கள்தான். பாவத்தின் விஷமானது நம்மை அழித்துவிடக் கூடியது, மரணிக்க செய்வது. இதற்கு இறைவன் நமக்கு சரியான ஒரு தீர்வை அளிக்காவிட்டால் பாவத்தின் காரணமாக நாம் ஜகன்னம் என்னும் நித்திய நரகத்திற்கு தப்பிக்கொள்ள எந்த வழியும் இல்லை. இறைவனின் திட்டத்தின்படி பனி இஸ்ரவேலரை கடித்த பாம்பின் விஷத்திலிருந்து பனி இஸ்ரவேலரை காப்பாற்ற இறைவன் வைத்த திட்டத்தின் மாதிரியாக இந்த சம்பவம் இருப்பது போல ஆதமின் சந்ததி அனைவரும் ஷைத்தானால் கடிக்கப்பட்டு சீண்டப்பட்டு தொடப்பட்டு பாவ விஷம் ஏறின இன்சான்களை நித்தியமான ஜகனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இறைவன் ஒரு நஜாத்தின் திட்டத்தை வைத்திருந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:14-16 முடிய நாம் வாசிக்க கேட்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மேற்காணும் இஞ்சிலின் ஆயத்துகளின் மூலம் இறைவன் ஏற்படுத்தின மீட்பின் திட்டத்தின்படி வந்தவர் ஈசா நபி அவர்களே. எபிரேயர் 2:14 நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இந்த செய்தி எவ்வளவு அற்புதமானது! மீட்பரின் மரணமும் உயிர்த்தெழுதலும் பற்றி வரக்கூடிய பாடத்திட்டங்களில் நாம் பார்க்க இருப்பது போல, இறைவன் ஆதமின் சந்ததியினருக்கு நஜாத்தின் வழியையும் சந்தோஷ மார்க்கத்தையும், மீட்பர் ஈசா நபி மூலமாக இறைவன் திறந்து வைத்திருக்கிறான். பாவத்தின் விளைவுகளிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று இன்சான் தன்னை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதையே இறைவன் விரும்புகிறான். பாவத்தின் தண்டனையான மரணத்திலிருந்து உங்களை விடுவிக்க இறைவன் நாடிய வழியின் மேல் ஈமான் கொள்ளுங்கள். இறைவன் கூறுவதை கவனியுங்கள். மீட்பராக ஈசாவை நோக்கி பாருங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மீட்பராகிய ஈசாவை நம்புங்கள், இறைவன் உங்களை விடுதலையாக்குவார். பாவத்தின் விஷத்தன்மையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். ஜன்னத்தில் தமக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு இடத்தை ஈசா நபி அவர்கள் ஏற்படுத்துவார். வயதானவர்களுக்கும் வாலிபரும் ஆண் பெண் இருபாலரும் பணக்காரர்கள் ஏழைகள் அனைவரிடமும் இறைவன் கூறுவதை கவனியுங்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட வல்லமையுள்ள ஈசா நபியை பாருங்கள், நீங்கள் நஜாத்தை பெறுவீர்கள். இறைவன் கூறுவதை மறுபடியும் கவனியுங்கள். பாவத்திலிருந்து நஜாத்தை அளிக்கக்கூடிய ஈசா நபியாகிய மீட்பரை நீங்கள் மறுதளித்தால், உங்கள் பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திற்கு நேராக நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 8:24 நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:24. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இறைவனின் நாட்டத்தின் மேல் ஈமான் கொள்ளாத எவரும் அழிக்கப்பட்டு போவார்கள் என்று இறை வாக்கு கூறுகிறது. ஆதமின் சந்ததியான பனி இஸ்ரவேலரை பாவத்தன்மையிலிருந்து விடுவிக்க வேறொரு மார்க்கமில்லை. இறைவாக்கினர் எழுதியிருப்பதை கவனித்தீர்களா? ஷைத்தானின் பாவ விஷத்தன்மையிலிருந்து இன்சானை மீட்டு அவன் நஜாத்திற்கு போகாதபடி அவனுக்கு நஜாத்தை அளித்து இன்சானை ஜன்னத்திற்குள் பிரவேசிக்க செய்பவர் மீட்பராகிய ஈசா நபி ஒருவர் மட்டுமே. தௌரத்தில் கூறப்பட்ட இந்த வெண்கல சர்ப்பத்தின் சம்பவம் நமக்கு இதையே போதிக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் இதுவரை இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்ததற்காய் நன்றி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் மறுபடியும் உங்களை இந்த பாடத்திட்டத்துடன் சந்திக்கும் வரை இறைவன் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.